பேர் லோன் அது லேபர் அவ்வளோ போகிறாங்க. இஸ்லாத்துல வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இஸ்லாத்துல சொல்ல சில பேர் வட்டி வாங்குறாங்க. அதே எப்படி
லோகநாதன் என்ற சகோதரர் கேள்வி கேட்டுக்கிறாங்க. இந்த கேள்வியை நான் காரணமாக வைத்துக் கொண்டு கேள்வி கேட்பதில் ஒரு சில வழிமுறையும் சொல்ல ஆசைப்படுகிறேன். கேள்வி என்னவென்றால், இஸ்லாத்திலே வட்டி வாங்கக்கூடாது என்று சொல்கிறார்கள், ஆனால் முஸ்லீம்கள் இஸ்லாம் வட்டி வாங்குகிறார்கள். அப்பனா அவங்க என்ன செய்யறாங்க, என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தின் கொள்கையை பின்பற்றவில்லை, அப்ப தவறு செய்கிறார்கள் அர்த்தம். சிம்பிள், இதுல வேற ஒண்ணும் விஷயம் இல்லை. இஸ்லாத்தில் உள்ளவர்கள் இஸ்லாத்தின் கொள்கையை பின்பற்றவில்லை என்றால் என்ன அர்த்தம், அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றாமல் தவறு செய்கிறார்கள். வட்டி வாங்குவது என்று மட்டும் வருகின்ற பொழுது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய தவறாக கருதப்படுகிறது. எந்த அளவுக்கு பெரிய தவறு என்றால், யார் ஒருவன் வட்டியை வாங்குகிறானோ அதை சரி என்று கருதுகிறானோ அவன் இறைவனிடமும் இறை தூதரிடமும் போர் பிரகடனம் செய்கிறான் என்று திருக்குறள் சொல்லுது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னவென்றால், அடுத்து வரக்கூடிய சகோதரர்கள் தயவு செய்து கேள்வி கேட்கின்ற பொழுது, இஸ்லாத்தில் ஒரு கொள்கை இருக்கிறது என்றால் கொள்கையை பற்றி கேளுங்கள். அந்த கொள்கையை ஒருவன் பின்பற்றவில்லை என்றால் ஒரே பதில் தான் எல்லாத்துக்கும் என்னது, அவன் தவறு செய்கிறான் என்ற பதில் தான் எல்லாத்துக்கும். இஸ்லாத்திலே தொழ வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், அவன் தொழவில்லை, அங்கு நம்ம என்ன செய்ய முடியும், அவன் தவறு. நீங்க கூட என்ன செய்யலாம், வட்டி வாங்கக்கூடிய சகோதரர்கள் பாத்தீங்கன்னா தயவு செய்து சொல்லுங்க, நான் சென்றுக்கு போனேன் அவங்க தவறுன்னு சொல்றாங்க, நீங்க இனிமே என்ன செய்யல வட்டி வாங்காதன்னு நீங்க சொல்லலாம். ஆகவே எல்லாத்துக்கும் பொதுவான பதில் என்னது, இஸ்லாமிய கொள்கையை பின்பற்றவில்லைன்னா அது தவறு, அவ்வளவுதான். இந்த கொள்கையில ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், அதை தெளிவுபடுத்தலாம். என்றாலும் வட்டி என்ற கேள்வி வந்துவிட்ட பிறகு இன்றைய உலக பொருளாதார சீரழிவுக்கு அடிப்படை காரணம் என்ன, என்னது சொல்லுங்க மாமா, யாராவது என்னது இன்றைய பொருளாதார சீரழிவுக்கு என்ன அடிப்படை காரணம் சொல்லுங்க, யாருக்கு தெரியுமா, அடிப்படை காரணம் என்ன என்று சொன்னால் வட்டி. ஏனென்றால் அமெரிக்காவிலே பலருக்கு லோன் கொடுத்தார்கள், வீடு கட்டுங்க வீடு கட்டுங்க. ஏன் லோன் கொடுத்தா வட்டியோட திருப்பி செலுத்துவான் என்பதற்காக போறவன் வரவனுக்கு எல்லாம் லோன் கொடுத்தார்கள். அவர்கள் திரும்பி செலுத்த முடியாமல் போன பிறகு பல வீடுகள் ஜப்தி பண்ணி என்ன செய்யப்பட்டது, ஏலத்துக்கு விடப்பட்டன. இப்படி ஏகப்பட்ட வீடுகள் ஏலத்துக்கு விடப்பட்ட பிறகு அந்த வீட்டினுடைய மடிப்பு சரசரவென்று இறங்கி மிக அற்பம் பெருமதியற்ற ஒரு ப்ராப்பர்ட்டியாக இடங்களாக அந்த வீடுகள் ஆகிவிட்டன. அதனால அதன் அடிப்படையிலே வளர்ந்திருந்த பெரும்பாலான மிகப்பெரிய வங்கிகள் லேமான் பிரதர்ஸ் இன்னபிற ஏஐஜி பெரும்பெரும் கம்பெனிகள் எல்லாம் அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்ல என்னாச்சு, அப்படியே சரிந்து விழுந்து அதன பாதாளத்தில் அங்கே விழ தொடங்கின உடனே என்னாச்சு, தொடர்ச்சியாக அதோடு ஒட்டி உள்ள ஒவ்வொரு கம்பெனியாக விழுந்து இன்னைக்கு ஹோல் உலகம் எங்க போயிருக்கு, அதன பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் வட்டி. இதனாலதான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த முகமது நபியுடைய வழிகாட்டுதல் மூலமாக, இறைவனுடைய வழிகாட்டுதல் மூலமாக, முகமது நபியுடைய தெளிவுபடுத்தல் மூலமாக வட்டி மிகப்பெரிய பொருளாதார சுரண்டல் என்று இஸ்லாம் சொல்கிறது. இன்றைக்கு வட்டி இல்லாமல் மக்களை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பொருளாதார திட்டம் உலகத்தில் இருக்கிறது என்றால், இன்னும் பல அறிஞர்கள் இந்த திட்டம் தான் மனிதனுக்கு பயன் தரக்கூடியது என்று கருதக்கூடிய அளவுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது என்றால் அது என்ன திட்டம் தான், இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய வட்டி இல்லாத பொருளாதார திட்டம் மட்டும்தான். வட்டி உள்ள பொருளாதார திட்டம் பழைய பிரச்சனை தான், ஒரு தடவை கீழே விழும், அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மேலே செட் பண்ணி வைப்பாங்க, திரும்ப வட்டி வட்டி வட்டின்னு போய் படப்படி பொத்துருக்கிறோம். இப்படித்தான் நடக்கும். ஆகவே இப்படி நடக்கக்கூடாது என்று சொன்னால் வட்டி இல்லாத திட்டம் தான் உலகத்திற்கு தேவை, உலகத்தை விட்டுருவோம். நமக்கு என்ன தேவை, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் என்று சொன்னால் ஊர்ல போய் பாருங்க, பிஇ படிச்சு முடிச்ச உடனே பையன் உடனே வேலைக்கு போய் சேர்றான், சேர்ந்த உடனே அவனுக்கு ஒரு லோனை கொடுத்து ஒரு பிளாட்டை வாங்கி கொடுத்து ஒரு காரை கொண்டு போய் கொடுத்துறாங்க, எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு கம்பெனியா போன் அடிச்சு அவன்கிட்ட கொடுத்துறாங்க. கொடுத்த பிறகு என்ன நடக்கிறது என்றால் மாதா மாதம் அவன் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, 15,000-20,000 ரூபாய்கள் கட்ட வேண்டியிருக்கு. அப்ப திடீர்னு அவனுக்கு நம்ம வேலைக்கு போக வேண்டாம் என்று நினைச்சு அவன் வேலையை விட முடியுமா, விட்டா என்ன ஆகும், நடு ரோட்டுக்கு போயிருவான். அவன் தலைக்கு மேல லட்சக்கணக்கான ரூபாய்களை சுமத்தி வைத்திருக்கிறார்கள். இதே இது அவன் இந்த வீடை வாங்கல காரை வாங்கல சும்மா சாதாரணமா இருந்தான் நினைச்ச வீட்டு வேலையை விட்டுட்டு போயிடலாம், விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் எல்லாவற்றையும் வாங்கிவிட்ட பிறகு அவன் நிலைமை என்ன, கட்டாயமாக உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எதற்காக, தனக்கு தனக்கு தேவையில்லை என்றால் கூட எதுக்கு உழைக்கணும், அவனுக்கு வட்டி கட்டுறது உழைக்க வேண்டும். அப்ப உங்க உழைப்பை வட்டி கொடுப்பதன் மூலமாக அவன் பிக்ஸ் பண்ணிடறானே, நீ 20 வருஷம் உழைச்சி எனக்கு சம்பாதிச்சு தரணுங்கிறத இன்டைரக்டா என்ன சொன்னா, ஐயா தயவு செய்து இந்த வீடை வாங்கிருக்க கையில் கொடுத்து, நம்ம ஆகாண வீடை வாங்கி வச்சுட்டு 20 வருஷம் உழைச்சி அவனுக்கு சம்பாதிப்போம் என்று எழுதி பத்திரம் கொடுக்கும். இதுதான் நடக்குது. அதை விளங்காம நம்ம என்ன செய்யறோம், நமக்கு சொகுசா வீடு கொடுத்தா நினைக்கிறோம். அப்புறம் என்ன செய்யுது, மூளை குழம்பி போய் பைத்தியமாக தெரியக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை. இதுதான் வட்டியினுடைய அடிப்படை. ஆக வட்டி இல்லாம சிம்பிளான முறையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நடுத்தரவுக்கு எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. நம்மை நம்பி நடத்தக்கூடிய பெரும்பெரும் முதலாளிகள் அவர்கள் தான் கஷ்டப்படுவார்கள். நம்மளை சுரண்டி வாழக்கூடியவர்கள் தான் கஷ்டப்படுவார்கள். இல்லாமல் சாதாரணமாக வாழக்கூடிய அடித்தட்டு மக்களாகிய நமக்கு எந்த கவலையும் இல்லாமல் வாழலாம் எப்ப வட்டியில போய் விடாமல் இருந்தால் என்பதை விளக்கிக் கொள்ள கடமைப்பட்டது. ஆகவே இஸ்லாம் வட்டியை அறவோடு ஒழித்து மக்களுக்கு பொருளாதார உதவி செய்வதை அல்லது பொருளாதார தர்மம் செய்வதை வலியுறுத்துகிறது. இதுதான் இஸ்லாத்தினுடைய அளவுகள். அதனால்தான் ஜக்காத் என்ற வரை கட்டாயமாக முஸ்லீம்கள் தாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் பொருள் இருந்தால் 2.5% ஜக்காத் கொடுக்கணும். அப்ப 1 கோடி உள்ளவன் எவ்வளவு பைசா கொடுப்பான், 25 லட்சம் கொடுக்கணும். சரி, 2 லட்சம் கொடுக்கணும், 2 லட்சம் கொடுக்கணும். 10 கோடி இருந்தா 25 லட்சம் ஜக்காத் கொடுக்கணும் வருஷத்துக்கு. இப்ப எவ்வளவு பெரிய பொருள் பாருங்க, பெரும்பெரும் செல்வந்தர்கள் கிடைச்சா கோடிக்கணக்கில் ஜக்காத் கொடுக்க வேண்டி வரும். இஸ்லாம் அழகான இப்படிப்பட்ட திட்டத்தை தருகிறது. அல்லாமல் இந்த வட்டி போன்ற சுரண்டல் திட்டத்தை இஸ்லாம் அடியோடு மறுக்கிறது.